ඊළඟට ගරු මෛත්‍රීපාල සිරිසේන හිටපු ජනාධිපතිතුමා, ඔබතුමාට විනාඩි 10ක කාලයක් තියෙනවා.
මුල් ආසනයේ ගරු මන්ත්‍රීතුමනි, විශේෂයෙන්ම අධිකරණ ශේෂ්ත්‍රය සහ නීති ශේෂ්ත්‍රය සම්බන්ධව කතා කරනා වගේම විදුලි සංදේශ නියාමන කොමිෂන් සභාව පිළිබඳව කතා කරන විට මම බොහොම පැහැදිලිව දන්නා දෙයක් තමයි මේ රටේ ඉතාමත් දූෂිත ආයතනයක් තමයි විදුලි සංදේශ නියාමන කොමිෂන් සභාව කියලා කියන්නේ. කිසියම්ම රජයකට පාලනය කිරීමට නොහැකි ආකාරයට ඉතාමත්ම මාධ්‍ය ප්‍රධානීන් හා සමාගම් සමග ඔවුන් කරන ගනුදෙනු අපි දන්නවා. මේ පිළිබඳව මම මගේ යටතෙත් මේ ආයතන තිබුණු නිසා දන්නවා පාලනය කළ නොහැකි තත්ත්වයක තිබෙන්නේ. ඒක නිසා මේ සම්බන්ධයෙන් මේ ආයතන දූෂණයෙන් වංචාවෙන් තොර ආයතන කිරීම සඳහා කටයුතු කිරීම, මේ වන නීති සම්පාදනය කිරීම ඉතාමත් වැදගත්. ඒත් එක්කම කියන්නට ඕනෑ, නීති ශේෂ්‍රයේ අධිකරණ ශේෂ්‍රයේ පිළිබඳව කතා කරන විට අද අපි ඉතාමත් ගරු කරනවා අධිකරණයට. නමුත් අධිකරණය දෙන තීන්දු ක්‍රියාත්මක කිරීමේදී ඒ තීන්දු ක්‍රියාත්මක නොකිරීමට අද විශේෂයෙන්ම පොලිසිය මැදිහත් වෙනවා නම් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය තුළ තිබෙන අර්බුදයේදී ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂ මූලස්ථානය ආණ්ඩුවේ ඉන්න කීප දෙනෙක් බලහත්කාරයෙන් අත්පත් කරගෙන, ඒ අත්පත් කරගෙන පොලිසියට අපි පැමිණිලි දාපුවාම දවස් 23කට පස්සේ තමයි පොලිසියාවේ පරීක්ෂණයට. දැන් පසුගියදා දයසිරි ජයශේකර මන්ත්‍රීතුමාට පක්ෂයේ ලේකම් ධුරයේ නැවත වැඩ කරන්න දුන්න අවස්ථාවේ එදා පොලිසියේ 3-400ක් බැටන් පොලු ප්‍රහාරක කණ්ඩායම්, ඒ වගේම කියගෑස්, ඒ වගේම වතුර බවුසර්, මේ ඔක්කොමත් එක්ක ඇවිල්ලා පක්ෂ මූලස්ථානයේ ළඟ මේ අධිකරණයෙන් දුන්න තීන්දුව අනුව දයසිරි ජයශේකර මන්ත්‍රීතුමාට ඇතුළට යන්න නොදීම, ඒක අධිකරණ තීන්දුව ක්‍රියාත්මක නොකිරීමට පොලිසිය කටයුතු කිරීම මොනතරම් ඒක අධිකරණයට කරන අපහාසයක්ද, ඒ වගේම අධිකරණයෙන් දෙන තීන්දුව ක්‍රියාත්මක කිරීමට පොලිසිය නැත්නම් ඒ විදිහට රජය මැදිහත් වීම කොතෙක් දුරට වැරද්දක්ද කියන එක මම මේ කරු සභාවේදී අදහනවා. දේශපාලන පක්ෂයක අර්බුද ඇතිවීම මේ රටේ අලුත් දෙයක් නෙවෙයි, අද ඊයේ කාරණයක් නෙවෙයි සෑම පක්ෂවලම. නමුත් ඒ ඇතිවන අර්බුද ඒ පක්ෂවලට විසඳාගන්න නොදී සම්පූර්ණයෙන්ම රාජ්‍ය මැදිහත් වීම තුළ මේ කරන කටයුතු අපි පැහැදිලිවම ප්‍රතික්ෂේප කරනවා, හෙලා දකිනවා, ඒ වගේම ඉතාමත්ම පිළිකුල් සහගතයි. ඒ නිසා මේ ප්‍රශ්න විසඳා ගැනීම සඳහා විශේෂයෙන්ම අපේ පක්ෂය තුළ තිබෙන ප්‍රශ්න රජයේ පූර්ණ රාජ්‍ය අනුග්‍රහයෙන් මේ කරන දේවල් අධිකරණයට උඩින් ගිහිල්ලා පොලිසිය දැමීම කොතෙක් දුරට සාධාරණද කියන එක මේ රටේ ජනතාවගේ හෙර සාක්ෂි තුළ තියෙන කාරණයක්. ඒ වගේම කියන්නට ඕනෑ, මේ ප්‍රශ්නය සම්බන්ධයෙන් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ ආණ්ඩුවේ ඉන්න ඇමතිවරයෙක් මේ සභාවේ ඉන්න පෞගිය දවසක මාධ්‍යයට ප්‍රකාශයක් කළා, මෛත්‍රීගේ නැවතීම අංගඩින් හෝ වැලිකඩින් කියලා. එහෙමනම් වැලිකඩ කියලා කියන්නේ අධිකරණයෙන් තමයි වැලිකඩට යවන්නේ කෙනෙක්ව. එහෙමනම් ආණ්ඩුවේ කැබිනට් ඇමතිවරයෙක් මේ ප්‍රශ්නය අතට අරගෙන ආණ්ඩුව පැත්තෙන් මේ සඳහා අධිකරණයට බලපෑමක් කළා, මාව හිරේ යැවීමේ සූදානමද මේ තියෙන්නේ, මාව හිරේ යවන්න අවශ්‍යතාවය තියෙන කීප දෙනෙක් ඉන්න බව මම දන්නවා, ඒක අලුත් දෙයක් නොවේයි. නමුත් යම් කිසි විදියකින් ඉදිරියේදී මාව හිරේ ගියොත් මේ ප්‍රකාශය අනුව මගේ අතේ තියෙනවා මේ පුවත්පත් නිවේදනය මේ මේ ප්‍රකාශය සම්පූර්ණයෙන්ම මහින්ද අමරවීර ඇමතිවරයා ඒකේ රාජ්‍ය අනුග්‍රහය තුල කටයුතු කළ කෙනෙක් කියලා එහෙම නැත්නම් රජයේ බලපෑමක් තුල සිදුවෙච්ච දෙයක් කියලා මට කියන්න පෙනෙන හිතෙනවා සැකයක් ඇති වෙනවා ප්‍රධාන වශයෙන්ම මෙවැනි ප්‍රකාශ කිරීම තුල ඒක නිසා අපි මේ කාරණා සම්බන්ධයෙන් කතා කරන විට මූලික වශයෙන්ම අද අපේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ සංවිධායකවරුන්ට තර්ජනය කරනවා CID එකට අරගෙන යනවා ඒ වගේම සිරවාරයට ගන්නවා අපේ ගම්පහ සංවිධායකවරයගේ ස්වාමියා පෞගේ සිකුරාදා පෑලියවුඩ පොලිසියට එන්න කියලා කට උත්තරයක් අරගෙන එහෙම්මම අරගෙන ගිහිල්ලා දැම්මා මාරසිර ගෙදෙට්ට එතකොට එන්න කිව්වේ ප්‍රකාශයක් ගන්න දැන් මේවා පිටිපස්සේ වලපුවාම කවුද ඉන්නේ ආණ්ඩුවේ ඇමතිවරු මේවා පිටිපස්සේ ඉන්නවා පොලිසියට මේ පිළිබඳව කතා කරලා මේ විදිහේ බලපෑම් කරන දැන් ඊයේ බදුල්ල දිස්ත්‍රික්කයේ අපේ දිස්ත්‍රික් නායක ගුණවර්ධන මහත්මයා ඒ ගුණවර්ධන මහත්මයාට CID එන්න කියලා CID ඊයේ ප්‍රකාශයක් ගත්තා එයාවට විරුද්ධව CID අපෙන් ආණ්ඩුවට ගිහිල්ලා ඉන්න මන්ත්‍රීවරයෙක් කරපු ලිපියක් අනුව ක්‍රියා කරලා තිබෙනවා ඒ වගේම සමහර බොහෝ සංවිධායකවරුන්ට කියනවා දෙකෙන් එකක් බේර ගන්න මොකද්ද කරෙන්න ඕනේ අපි එක්ක එකතු වෙනවද එහෙම නැත්නම් ඔය කියන විදියට CID යන්න වෙනවද එහෙම නැත්නම් රිමාන්ඩ් එකට යන්න වෙනවද හිරබාරයට යන්න වෙනවද දැන් මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදයේ පිළිබඳව අපි කතා කරන විට මේ රටේ නීතිය ක්‍රියාත්මක කිරීමේදී අධිකරණයේ තීන්දුව ක්‍රියාත්මක කරන්න දෙන්නේ නැත්නම් ඒ වගේම පොලිසිය මේ විදිහේ විශේෂයෙන් පක්ෂ මූලස්ථානය එදා දයසිරි ජයසේකර මන්ත්‍රීවරයාට යන්න නොදීම එය කොතෙක් දුරට උසාවියට අධිකරණය කරන අපහාසයක්ද කියන එක මම මෙහිදී පැහැදිලිව සඳහන් කරන්නට ඕනේ. ඒත් එක්කම මම කියන්නට ඕනේ මේ තිබෙන කරුණුකාරණා අතරේ දැන් මේ පුවත්පතක තියෙනවා විශේෂයෙන්ම හෙක්ටර් කොබ්බෑකඩුව ගොවි කටයුතු පර්යේෂණ ආයතනයේ නේමාශිකාගාරය අමාත්‍යවරයෙකුගේ ආරක්ෂක නිලධාරීන් සඳහා කුලියට දී රුපියල් කෝටියකට ආසන්න හිග කුලී මුදලක් අය කරගෙන නැතයි ජාතික විගණන කාර්යාලයේ නුත් කළ අලුත්ම වාර්තාවක සඳහන් වෙනවායි කියලා. එතකොට කවුද මේ ඇමතිවරයා? කවුද මේ කටයුත්ත කරලා තිබෙන්නේ? මම සොයලා බැලුවා මේ කටයුත්ත කරලා තිබෙන්නේ අපෙන් ආණ්ඩුවට ගිය අද ඇමති ධූරයක් නැති හිටපු කෘෂිකර්ම ඇමතිවරේ. එතකොට මේවා පිළිබඳව ඉතාම පැහැදිලිව පරීක්ෂණ පැවැත්විය යුතුයි. මේදී විශේෂයෙන්ම විගණකාධිපති දෙපාර්තමේන්තුවත් ඒ වගේම පාර්ලිමේන්තුවේ මේ සම්බන්ධයෙන් කටයුතු කිරීමට තිබෙන ආයතන තිබෙනවා. මේ ආයතන මේ සම්බන්ධයෙන් කටයුතු කිරීම ඉතාම අත්‍යවශ්‍යයි. වංචාව දූෂණය නාස්තිය පිළිබඳව කතා කරන එක මේ රටේ අලුත් දෙයක් නෙවෙයි.
තව විනාඩි දෙක කාලයක්
තියෙනවා. ප්‍රධාන වශයෙන්ම මේ සිදුවෙන දේවල් පිළිබඳව මේ රටේ ජනතාව එයාගේ හෘද සාක්ෂිය අනුව තීන්දුව තීරණ ගනීවි. ඒක නිසා රාජ්‍ය බලය පාවිච්චි කරලා පොලිසිය අනිවිදිහට පාවිච්චි කරලා අධිකරණය ක්‍රියාත්මක කරන්න දුන්න නියෝග ඒවා වළක්වලා පොලිසිය දාලා මේ විදිහට ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ මේ තිබෙන ගැටුම මේක උග්‍ර කරලා මේ පක්ෂය විනාශ කරන්න හදන පිරිස් පිළිබඳව ජනතාවගේ අවධානය යොමුවීම ඉතාම අවශ්‍යයි කියන එක ප්‍රකාශ කරමින් ඒ කුමන අභියෝග ආවත් ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ විදියට ඒකරාශි කිරීමත් ඉදිරියේදී ශක්තිමත් දේශපාලන ව්‍යාපාරයක් බවට පත් කිරීමත් අපි ස්ථීර වශයෙන්ම කරන බවත් මම ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ හිටපු සභාපතිවරයා වශයෙන් ප්‍රධාන වශයෙන්ම පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් විදියට කියන්නට ඕනේ ඒ සඳහා අපේ ජීවිතය කැප කරනවායි කියන එක මම මේ ගරු සභාවට ජනතාවට දැන ගැනීම සඳහා ප්‍රකාශ කරමින් මගේ කතාව අවසන් කරනවා ස්තුතියි
බොහොම ස්තුතියි ඔව් ගරු ඇමතුමා
ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි මේ මගේ නමත් සඳහන් වෙලා තිබුණයි කියලා කිව්ව මට මේ කතාව අහගෙන හිටියේ නැහැ නමුත් මේ පමණක් කිව්වේ නැහැ අංගොඩ හරි වැලිකඩ හරියන්න ඕන කියන කතාවක් මම කිව්වේ නැහැ. මේක මම දැක්කා, ඒක කතා කීපයක් තියෙනවා මගෙන් ඕක ඇහුවා. මම කිව්වා මේ ඒ මෙහෙම කතාවක් කරපු එකක් ගැන තමයි වෙන කියලා තියෙන්නේ. මම නම් කියලා නැහැ කොතනකවත්. අංගොඩ යන්න ඕන කට්ටිය අංගොඩයයි, ඒක ප්‍රශ්නයක් නැහැ. කරපු ක්‍රියාවන් මම වැරද්දක් කළා නම් මගේ හැසිරීම අනුව තමයි ඒක තීන්දුව වෙන්නේ, ඒක ප්‍රශ්නයක් නෙමෙයි. මම පැහැදිලිව කියන්න කැමතියි මේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ තත්ත්වය පිළිබඳව මේ දිගින් දිගට මහා වේදනාවකින් කතා කරාට මේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ පහුගිය දවස්වල බාර දුන්නේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ සමාජිකෙක්වත් නොවන කෙනෙකුට. අපි කනගාටුවෙන් වුණත් මේ කියන්න ඕන. මම එහෙම කතා කරන්නේ මම කවදාවත් මේ රටේ ඉන්න ජනාධිපතිවරයෙකුට මම අගෞරව කරලා කතා කළත් නෑ. අපි එතුමත් එක්කත් වැඩ කරා. මේ අපිටත් කනගාටු වෙන්නේ මේ බාර දීම් සම්බන්ධව සහ ක්‍රියාත්මක වීම සම්බන්ධව. ඒ වගේම තමයි දැන් දයාසිරි ජයසේකරගේ නඩුව සම්බන්ධව කිව්ව දයාසිරි ජයසේකර කාටද නඩු දාලා තිබුණේ? කවුද දයාසිරි ජයසේකර අයින් කරේ? අපිද අයින් කරේ? දයාසිරි ජයසේකර අයින් කරේ කවුද? ඒතකොට දැන් ඊට පස්සේ උසාවියකට ගිහිල්ලා නඩු දාපු කට්ටියයි නඩුව විත්තිකාරයෝ පැමිණිලිකාරයෝගේ එකඟතාවය හො වෙන්න ඕනේ, කරුණ ඉදිරිපත් කිරීම හො වෙන්න ඕනේ, නියෝගයක් නිකුත් වුණා කියලා ඇවිල්ලා එහෙම බලහත්කාරයෙන් ඇතුල් වෙන්න පුළුවන් කමක් නැහැ. අද නිල වශයෙන්ම මේ පක්ෂයේ සභාපතිවරයා සහ ලේකම්වරයා පත් වෙලා තියෙනවා. නිමල් සිරිපා සිල්ලා මහත්තයත් ඒ වගේම දුමින් සානායක මහත්මයාත් පත් වෙලා තියෙනවා. ඒක ඒ නීත්‍යානුකූලව. ඒකට විරුද්ධ නම් ඒකට අධිකරණයට යන්න තිබුණා. කිසිම අධිකරණයක් ඒක අභියෝගයට පත් කළ නැහැ. ඒ වගේම අධිකරණය දීලා තියෙනවා තීන්දුවක් ඒ දෙදෙනාගේ කටයුතු බාධාවකින් තොරව පවත්වාගෙන යන්න අවශ්‍ය පියවර ගන්න කියලා. ඒ කටයුතු වල බාධා කරන්න එපා කියලා. එහෙම தත්ත්වයක් තුළ තමයි කණ්ඩායම එකතු වෙලා ඇවිල්ලා ගෙනල්ලා සංවිධායක වෘහත් අට දිනේ මේ සංවිධායකයන් දීපු පිළිබඳව අපිට වෙනම කියන්න කාරණා තියෙනවා. නමුත් මම ඒක කියන්න කාරණා ගන්නෑ. කවුද මේවා ඉන්නේ? කවු සංවිධායකවරු පත් කරේ කියලා හත් අට දිනේකුත් එක්ක නිකන් කණ්ඩායමක් ගෙනල්ලා කෑ ගහලා අර දොර ගලවලා යන්න කතා කරා. මේ පක්ෂයේ 100 മന്ത്രിවරු 140 කට වැඩි ප්‍රමාණයක් එක්ක තමයි බාරගත්තේ. අද වෙනකොට මේ පක්ෂය අත් වෙලා තියෙන ඉරණම දන්න ප්‍රැස්වීම් වල ගිහිලා 3-400 කතා කරේ නැහැ. අපි දැක්ක මහ ජනතාව ඉන්නේ කොතනද, മന്ത്രിවරු ඉන්නේ කොතනද කියලා හොඳටම මේ රටේ ජනතාව දැනගත්තා. ඒ නිසා මම කනගාටු වෙනවා මේ தත්ත්වය පිළිබඳව කතා කරන්න. මම කතා කරන කාරණා පිළිබඳව මම අවශ්‍ය වෙලාවට එළිය කියන්න පුළුවන් දේවල්
සා
පාර්ලිමේන්තුවේ කියන්න පුළුවන්.
බොහොම පැහැදිලිව කියන්නට ඕනේ මේ පක්ෂය විනාශ කරන්න මුල තමයි මේ කණ්ඩායම ආණ්ඩුවට යෑම. එතන තමයි මුල. පක්ෂයේ විනය නීති කඩලා යන්න එපා කියලා මධ්‍යම කාර සභාව තීන්දුව අරගෙන තියෙද්දි මේගොල්ල ආණ්ඩුවට ගිහිල්ලා හේත් වෙලා ඇමතිකම් අරගෙන එතනින් තමයි මේ අර්බුදේ ජනාධිපති ඡන්දේ එනකොට මේගොල්ල උත්සාහ කරනවා ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයයි ඔක්කොම ආණ්ඩුවට ගැට ගන්න. මේක තමයි මේකේ තියෙන දේශපාලන කුමන්ත්‍රණය. ඒක නිසා මේ බොරු කියන්න එපා. තමුන්නාංශයා මේ කියන දේවල් දැන් මේ කියනවා මේ මම කියලා නැහැ කියලා. දැන් මේ පත්‍රයේ මේ කියලා තියෙන එක අමරවීර ඇමතිතුමා. එහෙමනම් ඔබතුමා මේකට ප්‍රකාශයක් නිකුත් කරන්න ඕන. මම මෙහෙම එකක් කියලා නැහැයි කියලා. නමුත් මේ
පත්‍රයේ කාලය සම්බන්ධයෙන් ප්‍රශ්නයක්
තියෙනවා. වැඩි වෙමින් තමයි මෛත්‍රී දමතින්නේ කියලා ඉතින්. ඒක නිසා මම ප්‍රධාන වශයෙන්ම සඳහන් කරන්නට ඕනේ. එහෙමනම් මේකට වෙනම ඩිබේට් එකක් දෙන්න මේ මම
මේක තමයි මේක විවාදයක්
නෙවෙයි. මේ
වෙලාව සම්බන්ධයෙන් ප්‍රශ්නයක් තියෙනවා.
උත්තර දෙන්න වෙනවා. මෙයත් එක්කෙනෙක් තමයි ගම්පා සංවිධායකවරියගේ මහත්යව රිමාන්ඩ් බාරයට ගෙනියන්න පොලිසියට කතා කරලා ඒ කටයුතු කරපු එක්කෙනෙක් තමයි මෙයා. දැන් මේගොල්ලෝ සුද්ධවන්ත වෙන්න හදනවා. ඒ සංවිධායකවරුම CID ගෙනියනවා, රිමාන්ඩ් කරනවා. දැන් මේ සන්නිකර කරන්නේ ආණ්ඩු බලය පාවිච්චි කරලා.
ඒක කියන්නේ
මේ මම කතා කරපු එක.
මූලාසන අරුඩ ගරු මන්ත්‍රීතුමනි, අද මේ විදුලි සංදේශ පනත ගැන කතා කරන්නේ. දැන් ඔබතුමා තමයි වරද්ද ගත්තේ. ඉතින් ඔබතුමා දැන් මොනවාටද පක්ෂයක් ගැන කතා කරන්න දෙන්නේ? ඒකෙන් අපටත් දැන් කතා කරන්න දෙන්නේ. එතකොට දැන් මේ පක්ෂය විනාශ වුණේ අපි ආණ්ඩුවට යාම නිසා නෙමෙයි. 2015 දී අපේ විධායක සභාවේදී මහින්ද රාජපක්ෂ මහත්තයා අපේක්ෂකයා විදිහට යෝජනා කරලා අප්ප කාලා පක්ෂේ පාවදලා ගියාම තමයි මේ පක්ෂේ විනාශ වෙන පළවෙනිම හේතුව. මුලින්ම පක්ෂකයා වේතුමා. ඉතින් ඒකින්ද අපි මේ වගේ තැන්වල මේව කතා නොකළ යුතුයි. ඉතින් ඒකින්ද මේ පක්ෂේ නායකත්වය වශයෙන් ඉඳලා ඒක කරගන්න බැරුව අන්තිමට ගෙදර ගිහින් දැන් මෙතන ගෙදර ගියාලා හරි යන්නේ නැහැ. මේ
පාර්ලිමේන්තුවේ අවශ්‍ය කරන්නේ නැතුමා. ඔව්, විවාදේ පටන් ගන්න වෙලාවත් ප්‍රශ්නයක් තියෙනවා. ඊළඟට මේ ගරු S ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 8ක ඇමතුමා කාලය සම්බන්ධයෙන් උත් ප්‍රශ්නයක් තියෙනවා. දැන් මේක දිගටම යනවා දැන් විවාදයක් වගේ. ඔව් එම්තුමා.
ඉන්න අපේ නම් කිව්වා නම් අපේ නම් කියලා කතා කරා නම් අපේ මේ මෙතන මේ විවාදය අද ගියේ වෙන එකක්. ඔබතුමා අවසර දුන්නා නම් ඒකට උත්තර දෙන්න අපිට අවසර තියෙන්න ඕනේ. ඒ වගේම අපි කැමති මේක මෙතන විසඳ ගන්නත් කතා කරලා මේ කරුණ ඉදිරිපත් කරන්න එළියෙත් අපි කියන්න කැමති. අපි කියන්නම් A to Z කියන්න අපේ ළඟ බොහෝ දේවල් තියෙනවා. මේ බොහොම හොඳට සුද්ධවන්තයෝ වගේ හැමෝම හොරුවේ කියලා කතා කරපු කට්ටියගේ හොරකම් ගැන කියන්නත් අපි ළඟ තියෙනවා.
හරි හරි හරි.
ඒක අපිට පැහැදිලිව තියෙන කියන්න පුළුවන්. අපි ඒව ඉදිරියේදී
ශ්‍රීධර්මතුමා නිකන් ඔබතුමාට විනාඩි 8ක කාලයක් තියෙනවා.
ඔරවේ තලමයි දාංග මුරිකනර අවර්ගලේ ඉන්ද්‍රියේ දිනම් මිග මුඛ්‍යමාක එනකේ 15 නිමිඩංගල් ගෞරව තලමයි දාංග
ගියා යනවා ඉතින් එළම. ඔව් එතුමා දැන් මේ ඊට පස්සේ දැන් උත්තර දෙන්නත් අපි වෙලාව දෙන්න ඕනේ මේ එතුමා. නේ කලින් දුන්නනේ මම එමතුමාට තමයි කලින් දුන්නේ ඊට පස්සේ මේ එහෙනම් කෙටියෙන් අවසන් කරමු මේ එමතුමා. ඔව්.
මොලසිනේ මන්ත්‍රීතුමනි දැන් මේ අපි මොනම ආකාරයකටවත් අධිකරණයේ තීන්දුව වලට පටහැනිව අධිකරණයට අභියෝග කරලා අපි කටයුතු කරන්නේ නැහැ. මේ නඩු තීන්දුව ලබා දීලා තිබෙන්නේ මෙතුමා 2023 අවුරුද්දේ දයසිරි ලේකම්තුමා එංකලාට පස්සේ එතුමා මෙතුමාට විරුද්ධව දාපු නඩුවකට තමයි තීන්දුව දීලා තියෙන්නේ. ඒ තීන්දුවේ පැහැදිලිවම තිබෙනවා මේ නඩු තීන්දුව ලබා දීමේදී එවකට තිබුණු තත්ත්වයන් සැලකිල්ලටගෙන තමයි මේ තීන්දුව ලබා දීලා තිබෙන්නේ කියලා. එතකොට දැන් මෙතුමාට මේ තීන්දුව ලබා දීලා තිබෙන්නේ මෙතුමා දැන් සභාපති නෙමෙයි. මෙතුමා ඉල්ලාස් වෙලා තිබෙනවා. ඉතින් මේ නිසා මේ නඩු තීන්දුව මොනම ආකාරයකටවත් වර්තමානයේ පරිපාලනයට මොනම ආකාරයකටවත් අදාළ වෙන්නේ නැහැ. ඉතින් ඒක අදාළ වෙනවා කියලා කියනවා නම් ගිහිල්ලා ඕන කෙනෙකුට ගිහිල්ලා අධිකරණයට ගිහිල්ලා
ප්‍රශ්න. හරි හරි එතකොට මේක විවාදය කරගත්තා නම් මම හිතන්නේ ඉවර කරන්න බෑ. ජනතුමා ඊට පස්සේ දැන් ඔබතුමාට දුන්නා නම් ඊට පස්සේ මේ ඊළඟත් අපිට වෙලාවක් දෙන්න අවශ්‍ය වෙනවා. දැන් ඩිබේට් එක පටන් අරන් තියෙන්නේ. නෑ කලින් දුන්නනේ ඔබතුමාට. එහෙනම් මේක විවාදයක් කරන්න නැතුව ඉවර කරන්න මේ ජනතුතුමා. ඔව්.
ඒක නිසා මම විශේෂයෙන් කියන්නට ඕන මේ කරපු ප්‍රකාශ මේ ඇමතිවරු දෙන්න සම්පූර්ණ අසත්‍ය ප්‍රකාශ කරන්නේ. මේගොල්ල ආණ්ඩුවට ගිහිල්ලා එපා කියද්දි එතන ඉඳලා ආණ්ඩුවත් එක්ක සම්බන්ධ වෙලා ඇමතිකම් අරගෙන ඒ කරපු විනාශය තමයි මේ දිගටම වෙන්නේ. දැන් ඒගොල්ල කියනවා දයසිරි මහත්තයා ගැන.
අවසන් කරන්න මේ
ඕගොල්ලන් ගියා පක්ෂයේ අනුමැතියෙන්ද ගියේ?
எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் இரா சம்பந்தனையா அவர்களுடைய மறைவுக்கு பிற்பாடு ஒரு கிழமை கடந்து நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வருகை தந்திருக்கிறேன். ஆகவே முதலிலே நான் அவருக்கு
என்னுடைய
பதவி பிரமாணம் செய்திருக்கின்ற கட்சியினுடைய
මේමයි දැන් මෙතුමා කියනවා මේ පක්ෂේ විනාශ කරේ අපි කියලා. මන්ත්‍රීවරු 142ක් එක්ක මෙතුමා මේ පක්ෂේ බාරගත්තේ. මන්ත්‍රීවරු දෙන්නට මේක අඩු කරා. ගමවට්ටෙත් නැති කර අවසානයේ පක්ෂේ විකුණලා මේ පක්ෂේ නැත්තර නැති කරලා දැම්මා. මේක පක්ෂේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය කියන එක අපි රැකගන්න අපි උසාවියන්න උනා අපිට. අපි උසාවියෙන් තීන්දුව ගත්තේ අපි කවදාවත් අධිකරණ තීන්දුව වලට පිටින් ගියේ නැහැ.
හරි හරි එමුතුමා.
අධිකරණ තීන්දුව වලට පිටින් ගියේ
නැහැ. සීතල එමුතුමා කතා කරන්න මතුමා.
தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நாங்கள் பேச வேண்டிய நேரங்களை இவர்கள் தங்களுடைய கட்சி பிரச்சனையாக பேசிக் கொண்டிருப்பது மிகவும் மோசமானது. குறிப்பாக நாங்கள் இந்த பாராளுமன்றத்திற்கு வருகை தந்து நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட காலத்திலிருந்து எங்களுடைய கட்சியினுடைய தலைவராக இருந்த சம்பந்தன் அவர்களுடைய இழப்புக்கு பிற்பாடு இன்றைய தினம் அவருக்கான வணக்கத்தையும் அஞ்சலிகளையும் செய்து கொண்டு இன்றைய நாள் புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றிருக்கின்ற திருகோணமலை மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் அவர்களையும் நான் இந்த இடத்திலே வரவேற்றுக் கொண்டு இன்றைய என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். மிக முக்கியமாக இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட நெருக்கடிகள் இருந்தாலும் கூட அண்மை காலமாக எங்களுடைய யாழ்ப்பாண மண்ணிலே நடைபெறுகின்ற சில அச்சுறுத்தல்களை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் ஆகிய என்னையும் எனது குடும்பத்தினரையும் அச்சுறுத்தும் வகையிலான செயல்பாடுகள் தற்போதும் முன்னெடுக்கப்பட்டு வருவதை உணர முடிகின்றது. கடந்த 2024/6/28 பாடசாலை நேரமான காலை 8:05 இலக்கம் 75 இந்து கல்லூரி ஒழுங்கை யாழ்ப்பாணம் என்னும் முகவரியில் அமைந்துள்ள எனது பதிவிட இல்லத்திற்கு முன்னால் கருப்பு துணியால் இலக்க தகடுகள் வலிந்து மறைக்கப்பட்ட 4 மோட்டார் சைக்கிள்களில் வெள்ளி பிடியிட்ட வாள்கள் உள்ளிட்ட கூரிய ஆயுதங்களுடன் முகமூடி அணிந்து வருகை தந்த 12 பேரின் நடமாட்டம் எனது குடும்பத்தினரையும் அவ்வீதியில் வசிக்கும் ஏனைய பொதுமக்களையும் அச்சுறுத்தும் வகையில் அமைந்திருந்ததை தங்களின் மேலான கவனத்துக்கு இந்த உயர்ந்த சபைக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஏற்கனவே கடந்த 2021/3/26 அன்று மேற்குறித்த முகவரியில் உள்ள எனது வீட்டில் வைத்து எனது மகன் மீது இனந்தெரியாத கும்பலால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதோடு அவருடைய மோட்டார் சைக்கிளுக்கும் கடுமையான சேதம் ஏற்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அதே வகையிலான புரிதொரு அச்சுறுத்தல் சம்பவம் அண்மையில் மீண்டும் நடைபெற்றுள்ளமை எனது குடும்பத்தினரின் பாதுகாப்பு குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தின் பத்தமேனி அச்சுவேலியைச் சேர்ந்த ஊடகவியலாளரான திரு தம்பித்துறை பிரதீபன் என்பவரது வீட்டின் மீது கடந்த 2024/6/12 இனந்தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தியதோடு மோட்டார் சைக்கிள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் என்பவற்றையும் தீக்கிரையாக்கி இருந்தனர். குறித்த சம்பவம் தொடர்பில் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் மக்கள் மயப்பட்ட பகுதிகளில் மேலெழுந்துள்ள ஆயுத குழுக்களின் அடாவடி செயல்கள் மக்களிடையே அச்சநிலையை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இது விடயமாக தாங்கள் உயரிய கரிசனை கொண்டு மேற்குறித்த சம்பவங்களின் பின்னணி குறித்து ஆராய்ந்து முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆவண செய்வதன் மூலம் மக்களின் இயல்பு வாழ்வை உறுதி செய்வதுடன் எனது பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் அளிக்குமாறு தங்களை இந்த உயர்ந்த சபையினூடாக நான் மரியாதையோடு கேட்டுக்கொள்கின்றேன். மிக முக்கியமாக அன்றைய தினம் யாழ்ப்பாண மண்ணிலே நடைபெற்றது அதுதான் முதல் தடவை அல்ல. யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பல பகுதிகளில் இவ்வாறான வாள்வெட்டு சம்பவங்கள், வாள்வெட்டு குழுக்கள் பல்வேறுபட்ட இடங்களில் முகமூடி அணிந்தவாறு அவர்கள் இலக்கத்தகடுகளை மறைத்தவாறு மோட்டார் சைக்கிள்களில் பயணம் செய்து வாகனங்களில் பயணம் செய்து வீடுகளுக்குள் பெட்ரோல் குண்டுகளை வீசி அவர்களை வெட்டுகின்ற அல்லது அச்சுறுத்துகின்ற சம்பவங்கள் மேலோங்கி இருக்கிறது. நேற்று கொழும்பிலும் கூட ஒரு வர்த்தகர் பகலிலே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது இந்த நாட்டிலே. அதிலும் யாழ்ப்பாணம் ஒரு திறந்த வெளி சிறைச்சாலையாக போலீசார், ராணுவத்தினர், விமானப்படை, கடற்படையினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற யாழ்ப்பாண மாவட்டத்தில் இவ்வாறான 4 மோட்டார் சைக்கிளிலே 12 பேர் சென்று அச்சுறுத்தக்கூடிய வகையில் வீதிகளில் பட்டப்பகலிலே திரிகிறார்கள் என்றால் போலீசார் ஏன் இன்னும் அவர்களை கைது செய்யவில்லை? குறிப்பாக பிரதீபனுடைய வீட்டுக்கு சென்ற வாள்வெட்டு குழுவினரை ஒருவரை கூட இதுவரை கைது செய்யாதவர்கள் இப்பொழுதும் தொடர்ந்து நடைபெறுகின்ற விடயங்களில் அதிகமான கரிசனைகள் எதனையும் கொண்டிருக்கவில்லை. குறிப்பாக தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, யுத்தம் நடைபெறுகின்ற காலத்தில் 1995 2009 வரை யாழ்ப்பாண மண்ணிலே ஃபீல்பேக் என்று சொல்லப்படுகிற வேகமான மோட்டார் சைக்கிள்கள் வந்த எஸ்டிஎஃப் மற்றும் ராணுவ புலனாய்வாளர்கள் போலீசாரினால் அந்த காலகட்டத்தில் பல இளைஞர்கள் நின்ற இடங்களிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார்கள். சிலர் காணாமலாக்கப்பட்டார்கள். இந்த நிலைமைகளெல்லாம் தொடர்ந்து நடைபெற்றது. யுத்தம் நடந்த பொழுது அதே பாணியில் முகமூடி அணிந்து எவ்வாறு ஃபீல்பேக்கிலே வந்தவர்கள் முகமூடி அணிந்து இந்த செயல்களை செய்தார்களோ, யுத்தம் நடந்த காலத்தில் மக்களை ஒரு இரத்தமுறையும் அச்சுறுத்தலுக்குள் வைத்திருந்தார்களோ, அதே பாணியிலே அதே நடவடிக்கைகளை இப்பொழுது 12 பேர் 4 மோட்டார் சைக்கிள்கள் முகமூடிகளை அணிந்து இலக்கத்தகடுகளை கருப்பு துணிகளால் கட்டி ஒரு பாடசாலை நேரம் பட்டப்பகலிலே இப்படி நடக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டிலே திரும்பவும் ஒரு யுத்த ரணகள பூமியாக யாழ்ப்பாணத்தை வைத்திருப்பதை இந்த நாட்டினுடைய தலைவர்கள் விரும்புகிறார்களா? நான் நினைக்கிறேன் அன்றைக்கு அந்த 12 பேரிலே குறைந்தது 6 பேராவது இலங்கையினுடைய ராணுவ புலனாய்வை சேர்ந்தவர்கள் அல்லது போலீஸ் புலனாய்வை சேர்ந்தவர்கள் தான் அதிலே வந்திருக்க கூடும். காரணம், அங்கு ஏனைய யாழ்ப்பாணத்து இளைஞர்களை அவர்கள் வெளியிலே காட்டிக்கொண்டு இந்த வேலைகளை தொடர்ந்தும் செய்து வருகிறார்கள். இது முழுக்க முழுக்க ராணுவ புலனாய்வோடும் போலீஸ் புலனாய்வோடும் விமானப்படை கடற்படையினுடைய புலனாய்வோடும் தொடர்புபட்ட புலனாய்வாளர்களுடைய நடவடிக்கை என்பதை நான் இந்த இடத்திலே மீண்டும் பதிவு செய்கிறேன். இது எனக்கு மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். இது ஒரு கொலைக்களமாக இந்த நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. யாரும் உயிர் வாழக்கூடிய உத்தரவாதங்கள் இல்லை. அங்கு இருப்பவர்களை இந்த நாட்டை விட்டு கலைக்கின்ற முயற்சிகளை இந்த நாட்டின் தலைவர்கள் மேற்கொள்கிறார்களா என்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு தோன்றுகிறது. குறிப்பாக கடந்த 5ஆம் தேதி சம்பந்தனையாவுடைய நினைவு நிகழ்வுகளை செய்த பொழுது கூட அக்கராயன் சந்தியிலே அக்கராய மன்னன், இந்த மண்ணை ஆண்ட பழம்பெரும் தமிழ் மன்னன் பண்டாரவன்னியன் சங்கிலியன், அவரை போல அக்கராயன் பல்லவராயன் போன்ற மன்னர்கள் வன்னியினுடைய சிற்றரசர்களாக இந்த மண்ணிலே ஆண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் ஒரு இறமையுள்ள இனமாக இருந்த பொழுது, சுயாட்சியோடு வாழ்ந்த பொழுது, நாங்கள் இந்த மண்ணிலே தோன்றி வளர்ந்து இந்த மண்ணுக்குரிய தேசிய இனமாக அடையாளத்தோடு வாழ்ந்த காலங்களில் அந்த மக்களை ஆட்சி புரிந்த ஒரு சித்தரசனான அக்ராசன் என்கிற அக்ராயன் மன்னனுக்கு அன்று வணக்கம் செலுத்த சென்ற பொழுது அந்த இடங்களிலே கொடிகளை கட்டுவதற்கு வணக்கம் செலுத்துவதற்கான ஒரு சோதனைகளை செய்வதற்கு அக்ராயன் போலீசார் தடை விதித்திருந்தார்கள். அதையும் மீறி அவரோடு பேசி அங்கு கட்டப்பட்ட கொடிகளை மாலை நேரம் ஒரு போலீசார் அங்கு இருக்கிற பொறுப்பதிகாரியினுடைய உத்தரவோடு கொடிகளை அறுத்திருக்கிறார். சம்பந்தனையாவுடைய நிகழ்வுகளுக்காக கட்டப்பட்ட கொடிகளையும் அந்த இடத்திலே அறுத்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு பக்கத்திலே அரசாங்கம் ஒரு ராஜ மரியாதையோடு அவருக்கு வணக்கம் செலுத்துவதாக காட்டி 2 குதிரைகளையும் கொண்டு வந்து திருகோணமலையிலே நீங்கள் விட்டு அந்த மக்களுக்கு முன்னால் படம் காட்டி கொண்டிருக்கிற அதே நேரம் இன்னொரு இடத்திலே சம்பந்தனையாவுடைய வழக்க நிகழ்வு நடைபெறுகிற பொழுது கொடிகளை அறுக்கிறார்கள் என்றால் இந்த நாட்டிலே உள்ள போலீசாருடைய நடவடிக்கை என்ன? அங்கு ஒரு வகையானது, இங்கே இன்னொரு வகையானதாக இவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிற இந்த விடயங்கள் மிகவும் மோசமானது. இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்த விடயங்களில் முதலிலே நீக்கப்பட வேண்டும். இங்கே ஒரு உயர்ந்த சபையிலே வந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய கட்சி பிரச்சனைகளை பேசுவதல்ல, இங்கே இருக்கின்ற இந்த நாட்டினுடைய தேவைகளை பற்றி பேசுவதற்கு அல்ல இந்த நாட்டினுடைய உண்மையான நிலவரங்களை கேட்டு அதற்கேற்ற வகையில் நடப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. நான் நினைக்கிறேன் நீங்கள் நேற்று முன்தினங்களிலே செய்திகளிலே பார்த்திருப்பீர்கள், சாவகச்சேரி வைத்தியசாலையிலே நடந்த ஒரு சம்பவம். இதற்கு காரணம் என்ன? எங்கே இருந்து இந்த பிரச்சனை எழும்பியிருந்தது? சாவகச்சேரி என்கிற ஒரு பிரபல்யமான வைத்தியசாலை இன்று உலக அரங்கிலே பேசப்படுகின்ற இடமாக மாறியிருக்கிறது. காரணம், அர்ஜுனா ராமநாதன் என்கிற ஒரு வைத்தியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நியமனம், அவருடைய செயல்பாடுகள் சரியா பிழையா என்பதல்ல. ஆனால் நான் கேட்கிறேன், ஒரு மாகாண அரசுக்கு வழங்கப்பட்டிருந்த சுகாதார அதிகாரத்தை ஒரு மத்திய அரசு எவ்வாறு மீறியது? மாகாணத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு சுகாதார பணிப்பாளர், அந்த மாகாணத்தினுடைய சுகாதார பணிப்பாளர் நியமனம் செய்ய வேண்டிய ஒரு வைத்திய நிபுணருக்குரிய நியமனத்தை எவ்வாறு மத்திய அரசு தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டது? GMOA என்கிற அரச மருத்துவ அதிகாரிகளுடைய சங்கம் ஒரு சாதாரணமாக ஒரு வேரவில் வைத்தியசாலை அல்லது வட்டக்கச்சியிலே இருக்கிற வைத்தியசாலை, 70 தீவு அனலதீவு தீவுகளில் இருக்கிற வைத்தியசாலைகளுக்கு ஒரு வைத்தியரை நியமனம் செய்வதென்றால் அந்த GMOA என்பது தன்னுடைய அனுமதியை கொடுக்க வேண்டும் அல்லது அவர்கள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை அவர்கள் இந்த நாட்டிலே வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த GMOA என்கிற நிறுவனம் அல்லது அந்த அமைப்பு, அந்த தொழிற்சங்கம் இவ்வாறான பாதிக்கப்பட்ட இடங்களில் இருக்கின்ற பல வைத்திய நிபுணர்களுடைய வைத்தியருடைய நியமனங்களில் தங்களுடைய கரிசனையை செய்வதில்லை. அவர்கள் ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட நிறுவனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் ஒன்றை பதிவு செய்கிறேன், சரி பிழை என்பதற்கப்பால் அந்த வைத்தியசாலையில் இருந்த தேவைகள், அங்கே இருந்த நடவடிக்கைகள் தொடர்பில் நீண்ட காலமாக அந்த மக்களிடம் இருந்த குமுறல்கள், குறிப்பாக தென்மராட்சி அபிவிருத்தி ஒன்றியம் மற்றும் தென்மராட்சியில் இருந்த பசுந்தேசம் போன்ற அமைப்புகள் ஏற்கனவே இது தொடர்பாக பல தடவைகள் பல கடிதங்களை ஆளுநருக்கு எழுதியிருக்கிறார்கள், மத்திய சுகாதார அமைச்சுக்கு எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அவை தொடர்பிலே கரிசனை கொள்ளப்படவில்லை. அங்கு இருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற பல வைத்தியசாலைகளில் இருக்கின்ற ஆளணி பற்றாக்குறைகளுக்கான எந்த ஒரு காட கிரியேஷனும் இதுவரை செய்யப்படவில்லை. அண்மையிலே ஜனாதிபதி வந்து கிளிநொச்சியிலே வடக்கு மாகாணத்துக்கான பெண்கள் மருத்துவ நிலையத்தை திறந்து வைத்தார். ஆனால் அந்த பெண்கள் மருத்துவ நிலையம் இயங்குவதற்கான எவ்வளவு ஆளணி, எத்தனை வைத்தியர்கள் தேவை, அங்கே எத்தனை தாதியர்கள் தேவை, யார் யார் நியமிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஆளணிக்குரிய நியமனம் இன்னும் வழங்கப்படவில்லை. ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இந்த நாட்டிலே பிரச்சனைகளுக்கான தளம் என்ன? அவர்கள் நாங்கள் திரும்ப திரும்ப, நான் நினைக்கிறேன் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் எழுதப்பட்ட பொழுது 13வது திருத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று விடுதலை புலிகளுடைய தலைவர் சுதுமலையிலே சொன்ன சரியான விளக்கம் இதுதான். இது ஒரு நிர்பந்திக்கப்படுகிறது, இது எங்கள் மீது திணிக்கப்படுகிறது, எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு சர்வதேச ஒழுங்கு கருதி அல்ல இந்தியாவினுடைய நல்லெண்ணம் கருதி நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோமே தவிர நாங்கள் மனப்பூர்வமாக இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சுதுமலையிலே பிரகடனம் செய்திருந்தார். அந்த ஒரு ஒற்றை ஆட்சிக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்த அந்த 13வது திருத்தம் என்பது இன்று எவ்வளவு கேலிக்கூத்தாக மாறி இருக்கிறது. சம்பந்தனையாவுடைய மரணச்சடங்களை வைத்து நாட்டினுடைய ஜனாதிபதி குறிப்பிடுகிறார், போலீஸ் அதிகாரம் இல்லாத ஏனைய அதிகாரங்களை பற்றி நாங்கள் பேசலாம். இங்கே காணி அதிகாரம், காணி அதிகாரம் என்று சொல்கிறார்கள். வனவள திணைக்களம் காணிகளை வைத்திருக்கிறது, வன ஜீவராசிகள் திணைக்களம் காணிகளை பிடித்திருக்கிறது, தொல்லியல் திணைக்களம் காணிகளை வைத்திருக்கிறது, மகாவலி அதோரிட்டி தண்டபாட்டுக்கு காணிகளை பிடிக்கிறது, கடலோர காவல் திணைக்களம் காணிகளை வைத்திருக்கிறது, கனியமணல் திணைக்களம் தன்னுடைய இஷ்டப்படி அவர்கள் அனுமதிகளை வழங்குகிறார்கள். இந்த நிறுவனங்கள் எல்லாம் இவ்வாறு காணிகளை பிடித்து வைத்துக் கொண்டு உங்களுக்கு நாங்கள் லேண்ட் பவர் காணி அதிகாரம் தருகிறோம் என்றால் எவ்வாறு இந்த காணிகளை ஒரு மாகாணம் தன்னால் நடவடிக்கை எடுத்து செயல்படுத்த முடியும்? சாதாரணமாக யாழ்ப்பாண மண்ணிலே இருக்கின்ற 13,000 காணியற்றோருக்கு காணியை வழங்குகின்ற அதிகாரம் ஒரு மாகாண ஆளுநருக்கு இல்லை. நான் அவருக்கு பல கடிதங்கள் எழுதியிருந்தேன், அவரால் வழங்க முடியாமல் இருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்திலே 4,000 பேருக்கு காணிகள் இல்லை, சொந்த காணிகள் இல்லை. ஆனால் அவர்களுக்கு இருக்கிற இடங்களிலே காணி வழங்குவதற்கு காணி அதிகாரம் அந்த மாகாணத்துக்கு இல்லை. அதே போல இன்று சுகாதார அதிகாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏற்கனவே
யாழ்ப்பாண
மாகாண பணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவ்வாறு இருந்த பொழுதும் கூட அதனை ஏதோ ஒரு வகையிலே அந்த மக்கள் சமாளித்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த 13வது திருத்தம் என்பது தமிழ் பேசும் மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக மொழி அடிப்படையிலான, தமிழ் மொழி அடிப்படையிலான ஒரு தீர்வாக இந்த மாகாண சபைகள் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் கொண்டு வரப்பட்ட மாகாண சபைக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முதல் தொடர்ச்சியாக ஒரு சிங்கள சமூகத்தை சேர்ந்த சிங்கள மொழி பேசுகின்றவர் அந்த பிரதம செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். இப்பொழுது சுகாதாரத்துறையினுடைய மாகாண பணிப்பாளர் ஒரு சிங்கள மொழி பேசுகின்றவராக இருக்கிறார், அவரால் தமிழில் பேச முடியாது. நான் நேற்று அவரோடு பேசுகிற பொழுது நாங்கள் மொழி ரீதியாக ஊடாட முடியவில்லை, அவரோடு பேச முடியவில்லை. நான் நேற்று வடக்கு மாகாணத்தினுடைய சுகாதாரத்துறையின் செயலாளர், வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர், மத்திய சுகாதார அமைச்சினுடைய அமைச்சர் ரமேஷ் பத்ரன் மற்றும் அங்கே இருக்கின்ற மாகாண பணிப்பாளர், சுகாதார பணிப்பாளர் உட்பட பல பேரோடு, யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார பணிப்பாளர் உட்பட பலரோடு நான் பேசியிருந்தேன். ஆனால் எல்லோரிடம் இருந்த எண்ணங்கள், இந்த பிரச்சனையை தீர்ப்பது, அங்கிருந்த மக்கள் எழுச்சி, அங்கிருந்த மக்களுக்கான எண்ணங்கள், அது சரியா பிழையா, முகநூல்களுக்களால் வந்தது அல்லது அது அவர்கள் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் என்பதல்ல. முகநூல்கள் என்பது இன்று காலத்திலே தவிர்க்கப்பட முடியாது. இங்கே இருக்கின்ற வாட்ஸ்அப் குரூப்புகளோ அல்லது முகநூல்களோ அல்லது எந்த விடயமும் அது காலத்தினுடைய சூழல், இதை விட இன்னும் வேகமான இலத்திரனியல் ஊடகங்கள் வரக்கூடும். ஆனால் அவ்வாறு வருகிற பொழுதெல்லாம் இவற்றை கையாளுகின்ற இளைஞர்கள், இருக்கிற மக்கள் இதனை சரியாக கையாளுகிறார்கள். அதனைத்தான் சாவகச்சேரி மக்கள் தங்களுடைய நீண்டகால அபிலாசைகளை வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தது. ஒரு சரியான விசாரணை வேண்டும். குறிப்பாக நான் நினைக்கிறேன், வைத்தியர் கேதீஸ்வரன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தால் அவர் ஒரு போதை மாத்திரைகளை கொண்டு வந்து விற்பனை செய்திருந்தார் என்று அர்ஜுனா ராமநாதன் தன்னுடைய விளக்கத்திலே சொல்லுகின்றார். அது உண்மை என்றால் பகிரங்கமாக விசாரிக்கப்பட வேண்டும். அதே நேரம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் இருந்த பொருட்கள் காணாமல் போயிருக்கிறது, மின்பிறப்பாக்கி காணாமல் போயிருக்கிறது என்று மக்கள் முறையிடுகின்றார்கள், அர்ஜுனா ராமநாதன் சொல்கிறார். அப்படி என்றால் அவை உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும். இங்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்க வேண்டும், ஒரு இனம் அழிகின்ற முயற்சி எடுக்கப்பட்டிருக்க வேண்டும், இவற்றுக்கான நீதி வேண்டும். டாக்டர் கேதீஸ்வரன் அதற்கான முறைப்பாட்டை செய்து உரிய முறையிலே சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். பொய்கள் வதந்திகள் வெளியிலே வரக்கூடாது. உண்மையாக இருந்தால் அது எங்களுடைய மக்களை பெருமளவிலே பாதிக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நான் நினைக்கிறேன், கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, மக்கள் திரண்டார்கள், மக்களுடைய எண்ணங்கள் அங்கே அவருடைய உணர்வுகளாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த உணர்வுகள் ஒரு இன்று நேற்று வந்ததல்ல, ஒரு ராமநாதனுக்கானதாக நான் பார்க்கவில்லை. அர்ஜுனா ராமநாதன் என்கிற ஒரு வைத்தியருக்காகத்தான் அந்த மக்கள் அதிலே திரண்டிருந்தார்கள் என்பதல்ல, அவர்களிடம் இருக்கிற நீண்ட நாள் எண்ணங்கள், நீண்ட நாள் அவருடைய கரிசனைகள், தங்களுடைய வைத்தியசாலை தொடர்பிலே, குறிப்பாக சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும், அங்கே இருக்கின்ற ANE ஆக்சிடென்ட் எமர்ஜென்சியன் யூனிட்டை அவர்கள் உருவாக்க வேண்டும், சரியான முறையில் இயங்க வேண்டும். அதற்குரிய காடர் ஆளணி விவரம் சரியாக வழங்கப்படவில்லை, அதற்குரிய செயல்பாடுகள் நடைபெறவில்லை, அங்கே இருக்கின்ற கட்டிடங்கள் கட்டப்பட்டவையில் உரிய செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படவில்லை, மின்சாரங்களிலே தடை இருக்கிறது. இது நீண்ட காலம் சாவகச்சேரியினுடைய பசுந்தேசம் என்கிற அமைப்பும்
ஒன்றியம்
என்பதும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற வர்த்தக சங்கம் உட்பட அங்கே இருக்கின்ற மக்கள் அனைவருமே இதனை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கரிசனை கொல்லப்படாததால் வந்த விளைவுதான் ஒரு மக்கள் திரட்சியை, மக்களுடைய ஒரு தானாக சேர்ந்த ஒரு கூட்டத்தை நேற்று நான் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன்பாக பார்த்தேன். அவை மக்களுடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகளை சரியாக புரிந்து கொண்டு நேர்மையான வழியில் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை நான் மீண்டும் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். குறிப்பாக மக்களுடைய உணர்வுகள் முக்கியமானவை, அது சாதாரணமானதல்ல. ஒரு சின்ன தீப்பொறியில் இருந்து எழும்புகிற நெருப்பு போல அந்த மக்களுடைய உணர்வுகளை, அந்த மக்களுடைய எண்ணங்களை சரியான முறையில், நீதியான முறையில் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை மீண்டும் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். இது குறிப்பாக நான் நினைக்கிறேன், மத்திய அமைச்சினூடாக இந்த 13 திருத்தம் வந்த போர்வையிலே இப்பொழுதும் திரும்ப திரும்ப மக்களை ஏமாற்றுவதற்காக கையாளப்படுகின்ற இந்த திட்டத்துக்குள்ளே இது ஒரு தந்திரமாக கையாளப்பட்டிருக்கிற ஒரு விடயம். ஆனால் மக்களுக்கு இது தெளிவாக விளங்கி இருக்கிறது. இந்த 13 திருத்தம் என்பது எங்களுக்கு எந்த காலத்திலும் ஒரு சரியான தீர்வை தராது, இது ஒரு நிரந்தரமான முடிவாக இருக்காது, எங்களுடைய மக்களை இது தெருவுக்கு இழுக்கும் என்பதை நேற்று சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன்னால் கூடிய மக்களுடைய எழுச்சியும் அவருடைய எண்ணங்களும் வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆகவே இந்த நாட்டில் இருக்கிற உயர்ந்த தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், முதல்ல சிந்தியுங்கள். இந்த நாடு பொருளாதாரத்தில் வளர வேண்டும், இந்த நாட்டில் ஒரு நியாயமான நிரந்தரமான சமாதானம் இருக்க வேண்டும் என்றால் அது சமஷ்டி அடிப்படையிலான இந்த தேசிய மக்களுடைய, தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்வை முன்வையுங்கள். வைத்துவிட்டு நீங்கள் பேசுகிற பொழுது நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் ஒரு நிரந்தர சமாதானமும் ஒரு உண்மையான அபிவிருத்தியும் ஏற்படும், அதற்கான ஒரு வழியை திறவுங்கள். வெறுமனே பொய்களை திரும்ப திரும்ப உரைக்க வேண்டாம் என்று இந்த உயர்ந்த சபையினூடாக கேட்டு நிறைவு செய்கின்றேன்.
நன்றி கௌரவ உறுப்பினர் அவர்களே. இளங்கட்ட கரு ஜீவன் தொண்டமான் மந்திரி எமத்துமா ஒபதுமாட்ட வினாடி எக்கோலாக காட்ட விசிய காக்தீனம் 21 minutes.
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்தியாரணும் இந்த சபைக்கு, சபைக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் தான். எல்லாருக்குமே தெரியும் இந்த 1700 சம்பள பிரச்சனை என்ன நிலவரத்தில் இருக்குன்னு. சில பேர் வந்து மக்களை தூண்டி விடுறதுக்கு சந்தோஷப்பட்டு மக்களை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. அதாவது இந்த சம்பளம் கிடைக்காது, அரசாங்கம் நாடகம் ஆடுது, எல்லாரும் பொய் சொல்றாங்க. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சாக்கணும் நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம். ஆரம்பத்தில் நாங்க 1700 சம்பளம் கோரிக்கை வைக்கும் போது ஜனாதிபதி அவர்கள் கிட்ட நாங்க வெறுமனே ஒரு அரசியல் நோக்கத்தோட நாங்க இந்த கோரிக்கையை முன்வைக்கல. 2021 1000 சம்பளத்தை நாங்க பெற்றுக் கொடுத்தோம். 2021 2023 வரைக்கும் அந்த 1000 சம்பளம் நடைமுறையில இருந்துச்சு. ஒவ்வொரு 2 கூட்டப்பந்து வர்க்க காலப்பகுதியில் ஒவ்வொரு 2 மலையக மக்கள், அதாவது தோட்ட தொழிலாளர்கள், அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 சம்பளம் கிடைச்சிச்சு. ஆனா இந்த 2024 வந்த பிற்பாடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்துறதுக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் முன்னால வரல. நாங்க பல்வேறு தடவை நாங்க வந்து பெருந்தோட்ட நிறுவனங்களை வந்து மறுபடியும் அழைப்புதல் கொடுத்தோம். தொழிலமைச்சர் அழைப்புதல் கொடுத்தாரு, ஜனாதிபதி அவர்களும் கூப்பிட்டு கலந்துரையாடினாரு. ஆனா அவ்வளவு பேசி கூட பெருந்தோட்ட நிறுவனங்கள் வேணும்னே இந்த மக்களை அதே சம்பளத்துல தான் வச்சிருக்கணும்னு ஒரு சுயநலமான சிந்தனை. அத காரணமா வச்சுதான் நாங்களும் சொன்னோம், சரி நாங்க சம்பள நிர்ணய சபைக்கு போறோம். சம்பள நிர்ணய சபையின் ஊடாக 1700 சம்பளத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கு நாங்க முடிவு செஞ்சோம். அந்த 1700 சம்பளம் கூட நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன், இது அரசியல் நோக்கத்துல நாங்க இது 1700 என்கிற இலக்கை வைக்கல. இந்த 1700 பொறுத்த வரைக்கும் இந்த 2 நாட்டின் பணவீக்கம் வந்து 73.8%. அப்படி பார்த்தா இன்னைக்கு இருக்க வாழ்வாதார செலவுக்கு மக்களுக்கு சம்பளம் 1738 கிடைச்சாங்க. ஆனா பெருந்தோட்ட நிறுவனங்கள் சொன்னாங்க, நாங்க 1000 மேல ஒரு ரூபாய் கூட நாங்க கூட்டி கொடுக்க மாட்டோம். நாங்க வந்து பல்வேறு ப்ரொபோசல்ஸும் கொடுத்தோம், பல்வேறு ஆவணங்களும் தயாரிச்சு சமர்ப்பிச்சோம். ஆனா பெருந்தோட்ட நிறுவனங்கள் சொன்னாங்க, நாங்க அடிப்படை சம்பளத்தை அதே 1000 வச்சிருக்கிறோம், ஆனா மற்ற அலவன்சஸ் நாங்கள் கூட்டி கொடுக்கிறோம். அப்ப நானும் திருப்பி கேட்டேன், சரி இன்னைக்கு பெருந்தோட்டத்துறையில இருக்க முகாமையாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் சம்பளத்தை அதிகரிச்சு கொடுக்கறாங்க, அவங்களுக்கு மட்டும் ஏன் அடிப்படை சம்பளத்தை அதிகரிக்கிறாங்க? அவங்களோட அலவன்சஸ் மட்டும் அதிகரிக்கலாங்க, ஆனா இவங்க வந்து என்ன பண்றாங்க, தோட்டத்துல தேயிலை பறிக்கிற மக்களுக்கு ஒரு சட்டம், அது ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்து கையெழுத்து போடுற இன்னொரு ஆளுக்கு இன்னொரு சட்டம், அதை எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு தான் நாங்க சொன்னோம். அதே நேரத்துல நாங்க வந்து அனைத்து கட்சிகளும் தொழிற்சங்கங்கள் கிட்டையும் நாங்க என்னைக்குமே ஒன்றிணைந்துதான் செயல்படணும்னு நினைச்சிருக்கோமே தவிர, இல்ல இது நாங்க மட்டும்தானே இன்னைக்கு நாங்க பேசினது கிடையாது. இன்னைக்கு நாங்க வந்து சம்பளம் வாங்கி கொடுத்தா கூட நாங்கள் வெறுமனே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட அங்கத்தவர்களுக்கு மட்டும் நாங்கள் வாங்கி தரல, அனைத்து தொழிற்சங்கங்களுக்கு தான் நாங்கள் வாங்கி கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது தயவு செய்து அனைவரும் ஒன்றிணைந்து இது சம்பந்தமா ஒரு தீர்வு பெற்றுக் கொடுக்கணும் தான் அவர் கோரிக்கை விடுறேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மக்கள் அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கணும், மக்கள் வந்து மூணு வேளை உணவு சாப்பிடணும். நான் 2020 கொரோனாக்கு முன்னால, கொரோனா தொற்று நோய்க்கு முன்னால 2020 மலையகத்தை பொறுத்த வரைக்கும் வறுமையின் விழுக்காட்டு வந்து கிட்டத்தட்ட 23% இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கொரோனாக்கு பிற்பாடு, பொருளாதார நெருக்கடிக்கு பிற்பாடு 56% வந்து நிக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்கு முக்கியமான காரணம் வேற எதுவுமே இல்லை, இந்த நாள் கூலி முறைமைதான். நான் வெளிப்படையாவே சொல்றேன், ஏன்னா பல்வேறு பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றாங்க தொழிற்சங்கங்கள் தான் இந்த நாள் கூலி முறைமையை விரும்புறாங்க. அது வந்து ஒரு முழுமையான போய். நாங்க வந்து நாள் கூலி முறைமையை விரும்பல, நாங்க வந்து ஒரு நிரந்தர தீர்வை தான் எதிர்பார்க்கிறோம். நானும் பார்த்த கடந்த 2 நாளா சில தொழிற்சங்க தலைவர்கள் சொல்றாங்க இல்ல சிறுதோட்ட உரிமையாளர் ஆக்கணும்னு. அதேதான் நாங்களும் சொல்றோம், கட்டாயம் ஆக்கலாம். ஆனா 115,000 தொழிலாளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் சிறுதோட்ட உரிமையாளர் ஆக்கணும்னா அது ஒரு இரவுல பண்ண முடியாது. அது ஒரு 3 வருஷம் போகும், இல்லாட்டி 5 வருஷம் போகும். ஆனா அது வரைக்கும் மக்கள் அதே 1000 ரூபாய் சம்பளத்துல வச்சிருக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு நியாயமான சம்பளம் தேவை. கட்டாயம் ஒரு நிரந்தர தீர்வு எடுப்போம், ஆனா அந்த நிரந்தர தீர்வு எடுக்கிற வரைக்கும் தற்காலிகமாக மக்களுக்கு ஒரு நியாயமான சம்பளம் தேவை. அதனால்தான் நாங்கள் இந்த 1700 ரூபாய் கோரிக்கையை முன் வச்சோம். அது மட்டும் இல்லாம சம்பள நிர்ணய சபை கூடுச்சு. சம்பள நிர்ணய சபை கூடும் போது நாங்க வந்து ரெண்டு மீட்டிங் வச்சோம். இந்த ரெண்டு மீட்டிங்ல கூட பெருந்தோட்ட நிறுவனங்கள் வரவே இல்லை. ஆனா நீதிமன்றத்துக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இல்ல நாங்க வந்து 1200 ரூபாய் கொடுக்கறோம்னு சொல்லியிருந்தோம். அது ஒரு முழுமையான போய். சம்பள நிர்ணய சபையை கூட்டி 1700 ரூபாய் கெசட் பண்ண பிற்பாடுதான் பெருந்தோட்ட நிறுவனங்கள் எல்லாருமே 1200 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. ஏன் இதை முன்னாலே சொல்லியிருக்கலாம். ஆனா பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து ஒரு சூழ்ச்சிகரமாக ஒரு அரசியல் அவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க, இதான் இருக்கிறதுல கொடுமை. பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் சொன்னாங்க நாங்க வந்து ஒத்த பைசா அதிகரிச்சு கொடுக்க மாட்டோம். அப்புறம் எப்படி 1200 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாங்க? அதனால்தான் நாங்க சொன்னோம், அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சம்பள நிர்ணய சபை ஊடாக நாங்க 1700 ரூபாய் வழங்குவோம் சொன்னோம். அதே நிலப்பாட்டில் தான் நாங்க இன்னைக்கும் நிக்கிறோம். இன்னைக்கு கூட நீதிமன்றத்தில் வந்து கொடுக்க முடியாதுன்னு யாருமே சொல்லுது. அடுத்த மாசத்துக்குள்ளார இந்த தீர்ப்பு கட்டாயம் வந்தாகணும். அடுத்த மாசத்துக்குள்ளார அனைத்து எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணி ஆகணும். அது வரைக்கும் இடைக்கால தடை தான் சொல்லியிருக்காங்களே தவிர 1700 ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. இன்னொரு விஷயமும் நான் உங்க எல்லாருக்கும் தெளிவுபடுத்துறேன், எப்ப பார்த்தாலும் இந்த 19 பெருந்தோட்ட நிறுவனங்கள் ஒவ்வொரு தடவையும் மாறுத்தட்டி கத்துவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் 1700 ரூபாய் கொடுத்தா, சம்பள அதிகரிப்பு கொடுத்தா எங்களால பெருந்தோட்ட நிறுவனத்தை நடத்த முடியாது, நாங்க நஷ்டத்துல போறோம். கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமா இந்த 19 பெருந்தோட்ட நிறுவனங்களும் நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தடவை 2021 இதே நீதிமன்றத்துக்கு தான் போயிருந்தாங்க. நீதிமன்றத்துக்கு போகும்போது அவங்க வந்து ஆவணத்தை என்ன சமர்ப்பிச்சிருந்தாங்கன்னா, எங்களால 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியாது, கொடுத்தா நிறுவனம் வங்கரோத்தாயிரும், எங்களுக்கு இது கட்டுப்படி ஆகாது. ஆனா கடைசியில கொடுத்து 2 வருஷம் அவங்களோட லாபம் என்னன்னு அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், பேர் சொல்லி நான் சொல்றேன், ஏன்னா இதுல எனக்கு இந்த பிரச்சனையும் இல்ல. இந்த டீடைல் வந்து பப்ளிக் பொதுமக்கள் தாராளமா போய் பார்க்கலாம். கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அக்ரபத்திர பெருந்தோட்ட நிறுவனம் 1782 மில்லியன் லாபம். அதே மாதிரி பலாங்கோட பெருந்தோட்ட நிறுவனம் 1343 மில்லியன் லாபம். எல்பிடி 1830 மில்லியன் லாபம். அபுகஸ்தன் 159 மில்லியன் லாபம். ஒருன 170. கேகோல் 689 மில்லியன். இப்படி நான் படிச்சுட்டே இருக்க முடியும். 19 பெருந்தோட்ட நிறுவனங்கள் லாபத்தை பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த 1700 ரூபாய் சம்பளத்தை எதிர்க்கிறது யார்னா, ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் ஹேலிஸ் நிறுவனம் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் அந்த ஜனாதிபதி வேட்பாளர் யாருன்னு, கௌரவ உறுப்பினர் தம்மிக்க பெறர் அவர்கள். அவர் பாராளுமன்றத்துக்கு வந்து 2 வருஷம் ஆயிருக்கு, இது வரைக்கும் ஒரு தடவை கூட பேசினதில்லை. ஆனா ஜனாதிபதி ஆகணும்னு ஆசை. ஒரு நிறுவனத்தை ஒழுங்காக நடத்த முடியல, இவர் நாட்டை நடத்துவார்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயம் இங்க சொல்லி ஆகணும், அவரோட 3 பெருந்தோட்ட நிறுவனங்கள் மட்டும் 3000 மில்லியனுக்கு மேல சம்பாதிச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி சொல்ல முடியும் 1700 ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியாது? நாங்க வந்து அநியாயமான ஒரு விஷயத்தை கேட்கல, ஒரு நியாயமான சம்பளத்தை தான் கேட்கறோம். இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஒவ்வொரு தடவையும் இந்த பெருந்தோட்ட நிறுவனங்கள் எப்பவுமே போய் சொல்ற விஷயம், இல்ல தொழிலாளர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, இந்தியாவில் பறிக்கிற மாதிரி இங்க பறிக்க மாட்டேங்கிறாங்க, கென்யாவில் பறிக்கிற மாதிரி இங்க பறிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே ஒவ்வொரு தடவையும் ஒப்பிட்டு ஒப்பிட்டு ஒரு பொய்யான வதந்தியை தான் கிளப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தொழிலாளர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் அவங்க செய்யற தொழிலுக்கு அங்கீகாரம் கிடையாது, அவங்க செய்யற தொழிலுக்கு மரியாதை கிடையாது, அவங்க செய்யற தொழிலுக்கு கௌரவம் கிடையாது. அப்படி இருக்கும்போது தவறு யார் மேல இருக்கு? தவறு வந்து முழுமையா இந்த பெருந்தோட்ட நிறுவனங்கள் மேலதான் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் கூட நம்ம வந்து பெருந்தோட்ட தொழிலாளர்களை பத்தி பேசும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமா பாம்பு கடியில் அட்டைக்கடியில் கஷ்டப்படுறாங்க. உண்மையான அட்டை எங்கன்னா அந்த பெருந்தோட்ட நிறுவனம் தான், அந்த தோட்ட முகாமையாளர் தான். இன்னைக்கு நாங்களும் பொறுத்திருந்து பார்த்துட்டே இருந்தோம், ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000-கணக்கான பேர் வந்திருக்காங்க இலங்கை கொழும்புக்கு, தலைநகரத்துக்கு வந்து தோட்ட முகாமையாளர் சங்கம் வெளியே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணது மட்டும் இல்லாம நான் இப்ப சொன்ன ஜனாதிபதி வேட்பாளர் அவர் வீட்டுக்கு முன்னாலும் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. இல்ல அது ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, அவர் தான் முதலாளி தானே. சோ தொழிலாளர்கள் முதலாளியா சந்திக்க போயிருக்காங்க, ஆனா அவர் விடல. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, இன்னைக்கு 1000 பேர் வந்திருக்காங்க, இப்படியே பெருந்தோட்ட நிறுவனங்கள் மக்களை துன்புறுத்திட்டே இருந்தா நாளைக்கு 10,000 இல்ல 1,00,000 தொழிலாளர்கள் தலைநகரத்துக்கு இறங்குவாங்க. ஏன்னா ஒவ்வொரு காலமும் இந்த இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க மாற்று சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு பெருந்தோட்ட மக்களை பத்தி தெரிய மாட்டேங்குது, பெருந்தோட்ட மக்கள் யாருன்னு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு மலையக மக்கள்னு சொன்னா எல்லாரும் நினைக்கிறது, மறுபடியும் மறுபடியும் நான் இதை சொல்றேன், இன்னைக்கு மலையக மக்கள்னு சொன்னா எல்லாரும் நினைக்கிறது எல்லாருமே தோட்ட தொழிலாளர்கள் தான். இன்னைக்கு வந்து மலையகத்துல 1,15,000 தோட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க, ஆனா அவங்களை நம்பி 800,000 பேர் இருக்காங்க, பல்வேறு இடத்துல சாதனையும் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, ஏன்னா இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முத்திரை குத்திருக்காங்க, இவங்க வந்து தோட்ட தொழிலாளர்கள் மட்டும்தான். அதை எங்களால ஏத்துக்க முடியாது. அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வெறுமனே தேலைய நம்பி மட்டும் இல்லை, இன்னைக்கு பல்வேறு பங்களா, அதாவது இந்த அரசாங்கத்துக்கு சொந்தமான காணியில் இருக்க அரசாங்கத்தோட சொத்து இது, இந்த பங்களா எல்லாத்தையும் மாத்தி இருக்காங்க, ஹோட்டல்ஸா மாத்தி ஒவ்வொரு இதுக்கும் $2,000 $3,000 அதுலயும் சம்பாதிக்கிறாங்க தானே. ஆனா அவங்க ஒரு ஏக்கருக்கு கட்டுற வரி வந்து 500 ரூபாய் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இதே நிறுவனங்கள் எவ்வளவு பெரிய அநீதி நடக்குதுன்னு எல்லாரும் தெரிஞ்சும் தெரியாம இருக்காங்க. அன்னைக்கு நான் வந்து ஒரு எஸ்டேட்ல பிரச்சனை பண்ணேன்னு எல்லாரும் பேசினாங்க, ஆனா அதே நேரம் அக்ரபத்தனையில் ஒரு தொழிலாளர் அடி வாங்கும் போது அப்ப யாரும் பேசல, அது யார் அடிச்சா? தோட்ட முகாமையால். காவத்தில ஒரு குடும்பத்தை 10 ரவுடிகளை வச்சு விளக்குனாங்க, யார் அந்த 10 ரவுடிகளுக்கு காசு கொடுத்த? முகாமையாளர். மாத்தலையில ஒரு குடும்பத்தை கத்தியால போய் அடிக்கப்பட்டிருக்காங்க, அது யார் பண்ணா? அதுவும் முகாமையாளர் தான். என்ன குறை சொன்ன குரல் எல்லாம் ஏன் அவங்கள குறை சொல்ல மாட்டேங்குது? நான் யார் மேலேயாச்சும் கை வச்சேனா? ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு சேதாரம் நடந்துச்சா? எதுவுமே நடக்காம ஜீவன் தொண்டுமான்னு தப்பு பண்ணிட்டார். அப்புறம் மத்தவங்க எல்லாம், போன வாரம் ரத்னபுரையில ஒரு பெண் வேலைக்கு போல, அந்த பெண்ணோட கணவர் தலையில ஒரு பாட்டில் வலிச்சிருக்காங்க, யார் அதை பண்ணா? முகாமையாளர். ஏன் யாருமே அது சம்பந்தமா பேச மாட்டேங்கிறாங்க? இங்க இருக்க அரசியல்வாதிகள் எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் பெருந்தோட்ட மக்களோட வாக்கு வேணும்னா அவங்கள்ட்ட போய் நான் 1,500 ரூபாய் கொடுக்கறேன், 2,000 கொடுக்கறேன், 2,500 ரூபாய் கொடுக்கறேன். ஏன் இந்த சமூகத்தை வச்சு எல்லாரும் ஏலம் போட்டுட்டு இருக்கீங்க? உண்மையான நிலவரம் மக்களுக்கு தெரிய வரணும். இந்த நிறுவனங்கள் அனைவருமே, அனைத்து நிறுவனங்களும் முழுமையான லாபத்தை சம்பாதிச்சிருக்காங்க, ஆனா அந்த லாபத்துல 1% கூட மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. இப்ப இந்த காணி உரிமை விஷயம் இருக்கு, இந்த காணி உரிமை சம்பந்தமா ஜனாதிபதி அவர்கள் 4,000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தார், அதை வச்சு நாங்க ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணது மட்டும் இல்லாம நாங்க சர்வே எடுக்கிறதுக்கு ரொம்ப முயற்சித்தோம், ஆனா அதுக்கு தடங்கள் செஞ்சது யாரு? இந்த பெருந்தோட்ட நிறுவனங்கள். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் வேலை செஞ்சா மட்டும்தான் இங்க இருக்க முடியும், தோட்டத்தில் பிறந்தாலும் சரியாகாது, தோட்டத்தில் வேலை செஞ்சாகணும், 60 வயசு ஆனா லைன் ரூம் விட்டு வெளியே போன்னு சொல்றோம். இதே ஏதோ ஒரு 20 வயசு பையன் அங்க வந்து கல்யாணம் கட்டி இருந்தா அது சொந்த ஊர்னு கூட அவனால சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் தோட்ட தொழில வேலை செஞ்சா இந்த தோட்டத்துல தங்கலாம். ஆனா உங்களோட பையனோ பொண்ணோ வேற வேலை பார்த்தா அவர் வெளியாள். அப்படிதான் ஒரு தவறான கருத்தை மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த காணி உரிமை விஷயத்துல கூட அவ்வளவு தடங்கள். அதனாலதான் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அமைச்சரவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால முடிஞ்சு இந்த அமைச்சரவையில ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அனுமதியும் நாங்க பெற்றிருக்கோம். ஜனாதிபதி அவர்கள் வந்து ஒரு ஆவணம் தயாரிச்சு சமர்ப்பிச்சிருக்காரு எங்களோட ஆலோசனைக்கு அமைய. இன்னைக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் அவங்க கட்டுப்பாடுக்குள்ளார இருக்கிற இந்த மக்கள் வாழும் இடங்களை வந்து கிராமமா கெசட் பண்றதுக்கு அனுமதி நாங்க எடுத்திருக்கோம். வெறுமனே பேர்ல மட்டும் நாங்க கிராமம்னு சொல்லல. இதை நாங்க கிராமங்களா கெசட் பண்ணி காணி உரிமையை நாங்க கட்டாயம் பெற்றுக் கொடுப்போம். அது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்கள் நான் எல்லாருக்கும் இங்க தெளிவுபடுத்தி ஆகும். நிறைய பேர் நினைக்கிறாங்க எல்லாரும் கொழும்புக்கு இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க, அவங்களோட அதிருப்தியை வெளியே காமிச்சாங்க. ஏன் ஒண்ணுமே நடக்கலன்னு எல்லாருமே காலையில இன்னைக்கு 11 மணிக்கு இருந்திருக்காங்க இந்த தோட்ட முகாமையாளர் சங்கத்துக்கு முன்னால. 11 மணிக்கு எல்லாரும் நின்றுருக்காங்க. 12:30 மணிக்கு 7 பெருந்தோட்ட நிறுவனங்கள் ஒத்துக்கிட்டாங்க சம்பளத்தை அதிகரிச்சு கொடுக்கறதுக்கு. அடிக்க அடிக்க அம்மியும் அதனால்தான் நான் சொல்றேன் நம்ம வந்து ஒற்றுமையா இருந்தாகணும். இது வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ்க்கு கிடைக்கிற சம்பளம் மட்டும் கிடையாது, நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கேன். ஆகவேதான் நான் சொல்றேன் மக்களை தசை திருப்பாம ஒழுக்கமா நம்ம கட்டுக்கோப்பா இருந்தா கட்டாயம் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். இந்த 1700 ரூபாய் சம்பளம் நான் மறுபடியும் சொல்றேன் நாங்க வந்து இந்த நாள் கூலி முறைமையை எதிர்க்கிறோம். ஆனா அதே நேரத்துல இன்னொரு தவறான முறைமையை மக்கள் மத்தியில கொண்டு வந்து திணிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. இன்னைக்கு சில பெருந்தோட்ட நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா அவுட் க்ரோவர் சிஸ்டம்னு புதுசாக கொண்டாடுறாங்க. இந்த அவுட் க்ரோவர் சிஸ்டம் அது ஒரு புதிய முறைமையா இருந்தாலும் நாங்க சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், அதுக்கு கட்டாயம் விதிமுறைகள் இருக்கணும். இன்னைக்கு மக்களை எப்படி ஏமாத்துறாங்கன்னா இந்த அவுட் க்ரோவர் சிஸ்டம் சொல்லி மக்களோட இபிஎஃப் இடிஎஃப் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அவுட் க்ரோவர் சிஸ்டம்ல இருக்க எந்த தொழிலாளிக்கும் இபிஎஃப் இடிஎஃப் பணம் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி நாங்க வந்து சொன்னோம் காணி அளவில் கொடுக்க சொல்லி, ஆனா மக்களுக்கு வந்து காணி அளவில் கொடுக்காம மரக்கண்ட அளவில் கொடுக்கறாங்க. அப்படின்னா அவங்க வந்து உரிமையாளர் கிடையாது, அவங்க இன்னும் தோட்ட தொழிலாளர்கள் தான். அதே மாதிரி இன்னைக்கு மலையக மக்கள் தோட்ட தொழில ஈடுபடுற மலையக மக்கள் இந்த அவுட் க்ரோ சிஸ்டம் கடையில போனா அவங்க வந்து தாராளமா அந்த தோட்டத்தை வந்து சுத்தமாக்கி எல்லாமே தயார் செஞ்சு உரம் போட்டு தேலை கண்ட நல்லா பார்த்து பறிக்க போற நேரத்தில் அங்க இருக்க முகாமையாளர் நினைச்சா அவங்கள அகற்ற முடியும் எந்த விதமான நோட்டீஸும் இல்லாம. இதெல்லாம் தான் நாங்க தவறுன்னு சொல்றோம். புதிய முறைமை கொண்டாங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா விதிமுறைகளை கொண்டாங்க. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க எதிர்கட்சி தலைவர் அவர்களும் சொன்னார் சிறு தோட்ட உரிமையாளர் ஆக்கணும். சரி, அதை ஆக்குறதுக்காண்டி முறைமையை எங்கள்கிட்ட காமிங்க. ஏன்னா இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் சிறு தோட்ட உரிமையாளர் ஆக்குறது நான் மறுபடியும் சொல்றேன் ஒரு நாள்ல சாத்தியமாகற விஷயம் கிடையாது. ஆனா அதுக்காண்டி மக்களை அடுத்த 5 வருஷத்துக்கு அதே 1000 ரூபாய் சம்பளத்திலையும் வச்சிருக்க முடியாது. அதனாலதான் நாங்க வந்து இந்த கோரிக்கையை வச்சோம். இந்த கோரிக்கை ஒரு நியாயமான கோரிக்கைன்னு நாங்க நம்புறோம். இறுதியாக கௌரவ உறுப்பினர் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சாகணும். எல்லாருமே சொல்ல முடியும் நான் இந்த சமூகத்தை சார்ந்தேன், நான் இந்த மதத்தை சார்ந்தேன். அப்படிதான் இந்த நாட்டை சொல்லி சொல்லி சொல்லியே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிருக்காங்க. ஆனா கடைசியில என்னைக்கு நம்ம எல்லாரும் இலங்கையர்கள்னு ஒரு உணர்வு வருதோ அன்னைக்குதான் நம்ம முன்னேறும். நான் உண்மைக்கு சொல்றேன், இன்னைக்கு மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை இந்த நாட்டில் சரிசமமா பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த நாட்டில் சரிசமமா பார்க்கணும்னா அது மலையக மக்களோட தவறு இல்லை, அது பார்க்குற கண்களோட தப்பு, அவங்க கண் பார்வை தப்பு. இன்னைக்கு நாங்கள் வந்து மலையக மக்கள் காண்டி ஜனாதிபதி அவர்கள் கிட்ட பேசி 2000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். வரலாறுலே அதிகமான அளவு நிதி ஒதுக்கீடு நாங்கள் செஞ்சிருக்கோம் இந்த தருவது. அது மட்டும் இல்லாமல் கல்விக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அறிவளிச்சு என்கிற ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், அதுக்கும் இன்னைக்கு அமைச்சரவையில் அனுமதி எடுத்திருக்கோம். அதுக்கு இந்திய அரசாங்கத்துக்கிட்ட நான் நன்றி சொல்லி ஆகணும். அவங்க கிட்டத்தட்ட 30 ஆசிரியர்கள் அனுப்புறாங்க ஸ்டெம் எஜுகேஷன்ல. மலையகத்தில் இருக்க 2200 டீச்சர்ஸுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு அதுக்கு நான் இந்திய அரசாங்கத்துக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நாங்க வந்து இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு இருக்கிற பாடசாலைகளுக்கு அதிகமான அளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம இருக்கிற சூழ்நிலையில குழந்தைங்களை பாதுகாத்தாகணும். குழந்தைங்களை பாதுகாத்தாகணும்னா கட்டாயம் அவங்களுக்கு ஒரு திட்டம் ஒன்று தேவை. அதனாலதான் நாங்கள் வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு ஒரு திட்டம் ஒன்று கொண்டாந்துருக்கோம். ஒவ்வொரு மலையகத்தில் இருக்கிற 1197 சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இலவச காலை உணவு, அந்த அந்த திட்டத்தையும் நாங்கள் அறிமுகப்படுத்த போறோம் கூடிய சீக்கிரம். இறுதியாக நான் ஏற்கனவே வச்ச வேண்டுகோள் தான் நான் மறுபடியும் வைக்கிறேன். நம்ம வந்து எல்லாரும் சமோன்னு சும்மா அரசியல் ரீதியாக வாயால் சொன்னால் மட்டும் பத்தாது, அது நம்ம உணர்வில் இருக்கணும். இன்னைக்கு வந்து மலையக மக்கள் ஏன் முன்னேறலன்னு நிறைய பேர் கேட்குறாங்க, முன்னேற விடலை, அதான் உண்மை. இன்னைக்கு மற்ற சமூகத்தில் இருக்கிற நபர்கள், நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், மலையக மக்களை பார்த்தா ஒன்று தோட்ட தொழிலில் இருக்கணும், தோட்ட தொழில் இல்லையா வீட்டு வேலைக்கு போகணும். அப்படி இருக்கும்போது எப்படி முன்னேற முடியும்? இன்னைக்கு நாங்கள் குழந்தைங்களோட படிப்புக்கு தான் அதிகமான செலவழிச்சாகணுமே தவிர இந்த சலுகை அரசியலில் ஈடுபடுறதை என்னால் அனுமதிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரு பின்தங்கின சமூகத்துக்கு மத்தியில் அரசியல் செய்யறது மிகப்பெரிய தவறு. அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து ஒருத்தர் ஒருத்தர் விமர்சிக்கிறதுக்கு பதிலா ஒன்றிணைந்து ஒரு தீர்வு பெற்றுக் கொடுப்போம். இதுல பேர் போடுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நாளைக்கு 1700 சம்பளம் மக்களுக்கு கிடைச்சா இப்ப இருக்கிற நிலைமையை விட ஒரு நல்ல நிலைமையில இருப்பாங்க, அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது ஏன் சில பேருக்கு அவ்வளவு சந்தோஷம் இந்த 1700 இடைக்கால தடை கொடுத்துட்டாங்க? உதவி செய்ய முடியும்னா செய்யுங்க, உபத்திரமா இருக்க வரும். I would just like to say, honorable member,
you have another 1 minute.
It's all right. Honorable member, I would just like to say, with relation to the companies constantly saying that they are making losses, they will not be able to sustain the industry and the industry will collapse, and constantly threatening the government and the people in Sri Lanka that if a wage increase is given to the workers, it's not sustainable, the industry will collapse. That is utter nonsense. In my hand, I have the profits and losses of the companies, 19 companies, just to name a few. Agrapatana Plantation has made profits of 1.782 billion. Similarly, most Kalani Valley Plantations has made 2.087 billion. And Kotagala Plantations has made 252 million. Hapukastana Plantations has made 159 million. Elpitiya Plantations has made 1.8 billion. Talawakkala Plantations has made 2.57 billion. Are you telling me the industry will collapse? The sustainability of an industry should not be based on the exploitation of the labor there. If that is the case, then let the industry collapse. We are very confident that it will not. The companies cannot constantly put out empty threats like this. At the end of the day, if they are not able to look after their workers, if there's a worker shortage today, it is purely because of the inefficiency of the administration in the companies. Simply because there were 535,000 workers 20 years ago. Why is there only 115,000 right now? It's because there is no dignity in labor. There is no recognition and there is no respect. And that is why I'm standing before this house and I wish to say that when it comes to a marginalized community, I urge this house not to look at them as a mere political vote bank, but to look at them as a marginalized community who need equitable access to justice. Thank you.
Thank you.